إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد أفعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. وقال قرينه هذا ما لدي عتيد. ألقيا في جهنم كل كفار عنيد. مناع للخير معتد مريب. الذي جعل مع الله إلها آخر فألقياه في العذاب الشديد. قال قرينه ربنا ما طغيته ولكن كان في ضلال بعيد. قال لا تختصموا لدي وقد قدمت إليكم بالوعيد. ما يبدل القول لدي وما أنا بظلام للعبيد. يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد. وأزلفت الجنة للمتقين غير بعيد. هذا ما توعدون لكل أواب حفيظ. من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب. ادخلوها بسلام ذلك يوم الخلود. لهم ما يشاءون فيها ولدينا مزيد. وكم أهلكنا قبلهم من قرن هم أشد منهم بطشا. فنقبوا في البلاد هل من محيص. إن في ذلك لذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد. ولقد خلقنا السماوات والأرض وما بينهما في ستة أيام وما مسنا من لغوب. فاصبر على ما يقولون وسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل الغروب. ومن الليل فسبحه وأدبار السجود. واستمع يوم ينادي المناد من مكان قريب. يوم يسمعون الصيحة بالحق ذلك يوم الخروج. إنا نحن نحيي ونميت وإلينا المصير. يوم تشقق الأرض عنهم سراعا ذلك حشر علينا يسير. نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار. فذكر بالقرآن من يخاف وعيد. فقد قال الله تبارك وتعالى لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எமது கண்கள் மூடும் முன் நாம் கண் திறப்போம். மேலே நாம் அவதானித்த அல் குர்ஆனிய வசனம் ஒவ்வொரு ஜுமாக்களிலும் ஓதப்படக்கூடிய சூரத்துல் காஃப் என்ற 50வது அத்தியாயத்தின் 22வது வசனமாகும். அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்துணர வேண்டிய ஒரு முக்கியமான வசனத்தை குறிப்பிடுகின்றார். அதேபோன்று அந்த வசனத்தின் முன்னைய சில வசனங்களிலும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஏனைய வசனங்களிலும் நாம் ஒவ்வொருவரும் கண் திறக்க வேண்டிய பல்வேறு விடயங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு கூறுகின்றான். இந்த வசனங்கள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் நாம் செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் கூறக்கூடிய அந்த வசனம் என்னவென்றால், நாளை மறுமை நாளிலே இந்த உலகிலே மூழ்கி கிடந்த மறுமையை பற்றி சற்றும் சிந்தித்து பார்க்காத மனிதர்களை பார்த்து அல்லாஹ் எப்படி கூறுவான் என்றால், لقد كنت في غفلة من هذا. மனிதா, இதோ உன் கண்முன்னால் நீ காணக்கூடிய இந்த மறுமையின் அகோர நிலைமையை விட்டும் நீ பொடுபோக்காக அலட்சியமாக இருந்து கொண்டிருந்தாய். ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக, இன்றைய தினம் உனது கண்ணை மறைத்துக் கொண்டிருந்த அந்த திரையை நாம் அகற்றிவிட்டோம். ஃபபஸருகல் யௌம ஹதீத், இன்றைய நாளில் உனது பார்வை மிக மிக கூர்மையாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அந்த பாவிகளை பார்த்து கூறுவதாக அந்த வசனத்திலே கூறுகின்றார். இந்த வசனத்திலே நாம் உணர வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், வாழக்கூடிய இந்த உலக வாழ்விலே எமது மரணத்திற்கு முன்னர் நாம் எமது கண்களை திறந்து உண்மையான வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவில்லை என்றால், நாளை மறுமையிலே எமக்கு அனைத்து உண்மைகளும் வெட்ட வெளிச்சமாகும். அந்த சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு உண்மைகளையும் உணர்வதிலே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம் வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஒரு சொற்பகால வாழ்க்கை, எப்படியோ எங்கோ திடீரென்று மரணம் எம்மை அழைத்து சென்று விட்டது. நீண்ட ஒரு காலம் எந்தவித துணையும் இல்லாமல் கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்தோம். இன்று இந்த மறுமையிலே மஹ்ஷரிலே திண்டாடுகிறோம். இதற்கு பிறகு நிரந்தரமான சுவனமோ நரகமோ எம்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது என்ற அந்த உண்மையை அந்த இடத்திலே மிக தெளிவாக மனிதன் உணர்ந்து கொள்வார். யாரெல்லாம் அந்த மறுமை வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் அந்த நாளிலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அதே வேளை யாருடைய கண்களெல்லாம் இந்த உலகிலே வாழக்கூடிய காலத்திலே திரை மறைவிலே காணப்பட்டதோ அவர்களெல்லாம் அந்த சந்தர்ப்பத்திலே திக்குமுக்காடுவார்கள். எனவே எமது கண்களை திறந்து பார்க்க வேண்டியது எம் ஒவ்வொருவருடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த உலகிலே வாழக்கூடிய காலப்பகுதியிலே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே எமது கண்களை நாம் திறந்து கொள்கிறோம் என்றால் இறுதி மூச்சு வரைக்கும் சரியான ஒரு தெளிவான பாதையிலே பயணிக்க வேண்டியது எம்முடைய பொறுப்பாகும். அதை நாம் தவறவிடுவோமாக இருந்தால் நாளை அந்த மறுமையிலேதான் அனைத்தையும் நாம் உணர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். மறுமையிலேதான் அனைத்து மனிதர்களும் கண்களை திறக்கின்றார்கள். இந்த உலகிலே வாழக்கூடிய காலப்பகுதியிலே ஒரு பாவியான மனிதனும் கண்ணை திறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு அழகான பொன்மொழியை இந்த இடத்திலே எடுத்து வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த உலகிலே மனிதன் கண் திறப்பது எப்போது என்றால் எப்போது மரணம் என்ற ஒன்று விழுகின்றதோ, அதுவும் திடீர் மரணங்கள், எதிர்பாராத மரணங்கள் எப்பொழுதெல்லாம் விழுகின்றதோ அப்பொழுதுதான் மனிதன் கண் திறந்து பார்க்கின்றான். தூக்கம் வந்த இடத்தை மாற்றி உட்காருங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரணத்தை அதிகம் நினைத்து பார்க்குமாறு எமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய செய்தி சுனன் திர்மிதி என்ற கிரந்தத்தின் 2307 இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த ஹதீஸின் வழியாக மரணத்தை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அதை எப்படி கூறுகிறார்கள் என்றால் இன்பங்களை எல்லாம் தகர்த்தெறிந்துவிடக்கூடிய அந்த விடயத்தை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள், சந்தோஷங்களை எல்லாம் அள்ளி வீசக்கூடிய அந்த நினைவை அதிகம் அதிகம் நீங்கள் நினைவு செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஒவ்வொரு மரணங்களையும் நாம் நினைக்க வேண்டியது, அதனை வைத்து படிப்பினை பெற வேண்டியது ஒரு அமலாக இபாதத்தாக காணப்படுகிறது. அதை நாம் செய்கிற போது அதற்காக எமக்கு நன்மை கிடைப்பதோடு நாமும் எமது ஈமானை தக்வாவை அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள அது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. எனவே இன்றைய ஜும்மாவின் முதல் கட்டமாக சமீப காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு சில மரணங்களை இந்த இடத்திலே நினைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கடந்த ஒரு மாத காலமாக அதிலும் இறுதி 2 வாரங்களுக்குள் எம்மை சூழ இறக்கக்கூடிய பகுதியிலே அதிகமான மரணங்கள் நடந்தேறிவிட்டது. 2 நாட்களுக்கு முன் எம்முடைய இந்த பிரதேசத்திலே மூன்று முஸ்லிம்களின் மரணங்களை நாம் ஒரே நாளிலே முகம் கொடுத்திருந்தோம். ஒரு ஆண், அதே போன்று இரண்டு பெண்களின் ஜனாசாக்களை ஒரே நாளிலே தொழக்கூடிய ஒரு நிலைமையை நாம் முகம் கொடுத்தோம். அந்த ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்ட எத்தனையோ சகோதரர்கள் இந்த இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு ஏற்பட்ட குறிப்பிட்ட நோயின் காரணமாக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டார்கள். ஒரு சிலர் வயது முதிர்ந்தவர்களாக, ஒரு சிலர் வாழக்கூடிய பருவத்திலே உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். இறைவனுடைய அழைப்பு வந்தது, அவர்கள் அதற்கு பதிலளித்து விட்டார்கள். அதே போன்று இரண்டு வாரங்களுக்கு முன்னர், அதுவும் எமது பிரதேசத்திலே, இன்னும் ஒரு மரணத்தை நாம் முகம் கொடுத்திருந்தோம். ஒரு திடகாத்திரமான வாழக்கூடிய ஒரு பருவத்திலே இருக்கக்கூடிய இருந்த ஒரு சகோதரர், ஒரு நோய், யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் இது இவரது முடிவை சொல்லும் என்று. திடீரென்று அவரது அனைத்து விடயங்களும் மறந்து செல்கிறது. ஒரு சில நாட்கள் வைத்தியசாலையிலே தங்குகிறார். மரணித்து விட்டார் என்ற செய்திதான் எம்மை தட்டி எழுப்புகிறது. அதே போன்று இதே வாரத்திலே நாம் முகம் கொடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவல், எம்முடைய இந்த ஜமாஅத்திலே இல்லை என்றாலும் அவர்களுக்கும் மரணம் என்ற அந்த அபாயகரமான நிலை ஏற்பட்டது. அதையும் நாம் நினைவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். மூன்று வாலிபர்கள் வேலை நிமித்தமாக அவர்களது வீடுகளிலிருந்து புறப்பட்டு சற்று தூரத்திற்கு வருகிறார்கள். அவர்களுடைய வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். நிறைவு செய்யக்கூடிய தருணம் மின்சாரம் தாக்குகிறது. அதே இடத்திலே மூன்று பேர் மரணிக்கின்றார்கள். அதிலே ஒரு வாலிபர் திருமணம் முடித்து இரண்டு குழந்தைகளை, சிறு குழந்தைகளை கொண்டு இருந்த ஒரு வாலிபர். இன்னும் ஒரு வாலிபர் சுமார் 20 வயது நிரம்பிய ஒருவர். இன்னும் ஒரு வாலிபர் 16 வயது. இத்தனைக்கும் அவரது தாயும் தகப்பனும் வெளிநாட்டிலே அவர்கள் வசித்துக் கொண்டிருந்தார்கள். தந்தை அவரை அடக்கம் செய்வதற்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன் அந்த மரணத்திற்கு வருகை தந்தார். தாயோ மரணித்து 5 நாட்களின் பிறகு ஊரிற்கு வரவேண்டிய ஒரு துர்ப்பாக்கியம் ஏற்பட்டது. பாருங்கள், அல்லாஹ் எப்படியெல்லாம் இந்த மரணத்தை ஏற்படுத்துகிறான் என்று. குறித்த அந்த வாலிபர்களுக்கு மின்சாரம் தாக்கியது பெரிய ஒரு பிரச்சனை அல்ல, சாதாரணமாக துச்சமாக மதிக்கக்கூடிய ஒரு சிறு பொருளின் வழியாக மூன்று பேர்களுடைய உயிர்கள் ஒரே இடத்திலே அல்லாஹ்வினால் கைப்பற்றப்படுகிறது. இந்த விடயத்திலே நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்துணர கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த 2 வாரங்களிலே நாம் இந்த ஒவ்வொன்றையும் சிந்திக்கிற போது அனைத்து வகையானவர்களும் மரணத்தில் சிக்கியிருக்கின்றார்கள். வயது முதிர்ந்தவர்களை பார்த்திருக்கின்றோம். வாழக்கூடிய பருவத்திலே ஒரு சகோதரர், திருமணம் முடித்த புதிது, இளம் பராயத்திலே இருப்பவர்கள், ஏன் பெண்கள் கூட குறிப்பிட்ட இந்த காலத்திற்குள் மரணித்திருப்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள், இதே நிலைமைதான் ஏதோ ஒரு விதத்திலே எமக்கும் ஏற்படவிருக்கிறது. சென்ற வாலிபர்கள், காலையிலே புறப்பட்டு சென்ற வாலிபர்கள்,
நாம் ஜனாதாவாக வீடு திரும்புவோம் என்று நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள். திடகாத்திரமாக வாழ்ந்த அந்த சகோதரர் தான் இன்னும் கொஞ்ச நாட்களிலே மரணிப்பேன் என்று கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். பாருங்கள், இதுதான் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை. மூன்று ஜனாசாக்கள் ஒரே நாளில், மூன்று ஜனாசா தொழுகைகள் ஒரே நாளில் என்றால் இந்த உலகத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் இந்த இடத்திலே இதனை அடையாளப்படுத்துவதன் நோக்கம் என்றால், தூங்கிக் கொண்டிருந்தவர்களும் இப்போது விழித்திருக்கின்றார்கள். இதுதான் இந்த மரணம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிபயங்கரமான நிலை. எமது கண்களை தட்டி எழுப்பக்கூடியதுதான் இந்த மரணம். இதைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், இன்பங்களை எல்லாம் தகர்த்தெறிந்துவிடக்கூடிய அந்த மரணத்தை அதிகம் அதிகம் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று கூறுகிறார்கள். மீதமான விளக்கங்களை தொடர்ந்து தருகிறேன். அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லி வலக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எமது கண்கள் மூடும் முன் நாம் கண் திறப்போம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எமக்கும் இந்த மரணத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற போது அந்த நொடி வந்துவிட்டால் எம் அனைவரினுடைய கண்கள் வெளிப்படையிலே மூடினாலும் அந்த மலக்குள் மௌத்தை கண்டதன் பிறகு தான் வாழ்ந்த இந்த வாழ்க்கை என்ன ஒரு நிலைமையிலே ஆகிவிட்டது என்பதனை ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்ப்பான். நாம் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்கக்கூடிய அல் குர்ஆனிய வசனம், அந்த சந்தர்ப்பத்திலே மனிதன் புலம்புவான், ரப்பே ஒரு சிறு அவகாசத்தை எனக்கு வழங்கு, ஒரு சிறு அவகாசத்தை எனக்கு வழங்கு, வீடு கட்டுவதற்கு அல்ல, குழந்தை குட்டிகளுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்கு அல்ல, நான் விட்டு வந்த நல்ல அமல்களை செய்ய போகிறேன், எனக்கு ஒரு அவகாசத்தை தாயாலா. கண்களை திறந்த மனிதர்கள் இதன் அடிப்படையிலே செயல்படுவார்கள். இந்த மரணத்தை நாம் அடிக்கடி நினைவு கூர்வோமாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் எந்த அளவு அதிகமாக இருக்கிறது என்பதனை நாம சிந்தித்துணர்வோம். இந்த மரணம் அடிக்கடி எமது சிந்தனைகளில் வந்து போகும் என்றால் நாம் செய்யக்கூடிய தீமைகள் எம்மை சித்திரவதை செய்து கொண்டிருக்கும். இந்த மரணம் அடிக்கடி எம் சிந்தனைகள் வந்து போகும் என்றால் நாம் செய்யக்கூடிய கடமைகள் எந்த அளவு சரியாக இருக்கிறது என்பதனை சிந்தித்து பார்ப்போம். இந்த மரணம் அடிக்கடி எமது சிந்தனைகளில் வரும் என்றால் நாம் எந்தெந்த சகோதரர்களோடு விரோத குரோதத்திலே பகைமையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற சிந்தனை எமக்கு மிக தெளிவாக விளங்கிவிடும்.
இந்த மரணம் எமது சிந்தனைகளில் அடிக்கடி வந்து போகும் என்றால் எம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது, என்ன கற்பனைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நாம் தானாக உணர முடியும். இன்று எம்மிலே அதிகமானவர்கள் இந்த உலகின் யதார்த்த நிலைமையை புரிந்து கொள்ளாமல், இப்படித்தான் வாழ்க்கை என்ற அந்த உண்மை தெரியாமல், ஏதோ எனது இஷ்டப்படி நான் கற்பனை பண்ணியபடிதான் இந்த வாழ்க்கை இருக்கும் என்ற ஒரு சிந்தனையிலே உழைப்பிலும் வேறு வேறு துறைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தூங்கக்கூடிய உள்ளங்களை தட்டி எழுப்பும் முகமாக ஒரு சில பொன்மொழிகளையும் இந்த இடத்திலே நான் நினைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தை கடந்து செல்கின்றார்கள், ஒரு இடத்தை கடந்து செல்கின்றார்கள். அந்த இடத்திலே ஒரு சில சஹாபாக்கள் நின்று கொண்டு ஒரு குடிசையை சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மூங்கிலாலான ஒரு குடிசை, அது பழுதடைந்து விட்டது, அதனை அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், மாஹாதா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், இது என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள், கது வஹிய ஃபனஹ்னு நுஸ்லிஹுஹு, அது பழுதடைந்து விட்டது, காலம் கடந்து விட்டது, பலவீனம் அடைந்து விட்டது, அதனை நாம் சரி செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அரல் அம்ர இல்லா அஜல மின் தாலிக, நான் கருதுகிறேன் இதைவிட சீக்கிரமாக உங்களுடைய காரியங்கள் முடிந்துவிடும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டும் புறப்பட்டு விட்டார்கள். என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் ஒரு குடிசையை சரி செய்து கொண்டிருந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டறிந்து விட்டு சொன்னார்கள், இதைவிட வேகமாக உங்களது காரியங்கள் முடிந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன் என்றார்கள். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், உணர்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். என்ன பொருள், இன்று எம்மோடு அதனை உரசி பார்த்தால், நாம் ஒரு வீட்டை கட்டுவதாக இருந்தாலும் எம்முடைய சிந்தனையை பாருங்கள், ஏதோ கொஞ்ச நாளைக்கு குடியிருக்கப் போகின்றோம், அதற்கு ஏற்ப ஒரு அளவிலே செய்துவிட்டு நாம் எதற்காக இந்த உலகிலே படைக்கப்பட்டோமோ அதற்கு ஏற்ப வாழ்ந்துவிட்டு செல்வோம் என்று நினைக்கிறோமா? இல்லை. ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று வெளிநாடு கால் வைக்கிறோம், சிறிய வீடு பெரிய வீடாக மாறுகிறது, பெரிய வீடு மாடி வீடாக மாறுகிறது, இரண்டு மாடி வீடுகள் இன்னும் பல மாடிகளாக மாறுகிறது. என்ன சிந்தனை, எதனை நோக்கிய பயணம், வெறும் உலகத்திலே அழகாகவும் அலங்காரமாகவும் பெருமையையும் ஏற்படுத்தக்கூடியதை தவிர அதிலே வேறு எந்த தேவையும் கிடையாது. வருட கணக்கிலே அந்த வீட்டை கட்டுவதற்காக வெளிநாட்டிலே எமது வாழ்க்கை பயணிக்கிறது. நாம் கேள்விப்படுகிறோம், சென்ற மனிதர்கள் சிலர் திரும்பி வருகிறார்கள், ஒரு இரண்டு வருடங்கள் அல்லது மூன்று வருடங்கள் அந்த வீட்டிலே வாழுகிறார்கள், முழுமையாக அனுபவிக்கவில்லை, அவர்களது நேரம் தவணை வந்து விடுகின்றது. ஏன் ஒரு சிலர் அந்த வீட்டை கட்டி முடித்து வருவதற்குள் அவர்கள் சென்ற இடத்திலேயே மரணித்து விடுகின்றார்கள். இப்படி எத்தனையோ அசௌகரியமான நிலைமைகளை நாம் முகம் கொடுக்கின்றோம். இந்த ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சஹாபாக்கள் அந்த குடிசையை சரி செய்தார்கள். எந்த அளவிலே அவர்கள் அதனை சிறப்பாக செய்தார்கள் என்று தெரியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதனை இவ்வளவு விசேடமாக இதனை செய்து முழுக்க முழுக்க நீங்கள் இதனை அனுபவிக்கப் போவதில்லை. அது அழிந்து விடுவதற்கு முன் உங்களது நேரம் வந்துவிடும் என்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலக மாயையிலே நாம் ஒவ்வொருவரும் மூழ்கிக் கொண்டிருக்கின்றோம். ஏன் செய்கின்றோம், எதற்கு செய்கின்றோம் என்ற ஒரு தெளிவில்லை. எல்லோரும் செய்கிறார்கள், நானும் செய்கின்றேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திடீரென்று எம்முடைய மரணம் வந்துவிடுமாக இருந்தால் யாராலும் அதை தடுக்க முடியாது. எமது மனைவி மக்களுக்காக நாம் அனைத்து சந்தோஷங்களை சுகங்களை தூக்கி வீசிவிட்டு பாடுபட்டுக் கொண்டிருப்போம். அவர்களால் எங்களுடைய மரணத்தை தடுக்க முடியுமா? முடியாது, முடியாது. நேரம் வருகிறதா? நாம் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மரணம் ஏற்பட்டு விட்டதா? இந்த மனிதர்களாகிய எங்களுடைய ஒரு அற்ப நிலைமையை பாருங்கள். ஒரு நாளைக்கு கூட வீட்டிலே நாம் இருப்பது போன்று அவர் எம்மை வைக்க முடியாது, வைக்க முடியாது. இந்த உடம்பிலே துர்நாற்றங்கள் கிளம்பிவிடும். அப்படியே வைப்பதாக இருந்தாலும் இதனை கிழித்து சித்திரவதை செய்து அப்படித்தான் அதை பாதுகாக்க முடியும். கபரிலே இந்த உடம்புகள் அடக்கப்பட்டு விட்டதென்றால் என்னதான் மாட மாளிகைகளை நாம் கட்டியிருந்தாலும் வெறும் மணலிலே, வெறும் மண்ணிலே, சேற்றிலே நாம் உறங்கவிருக்கின்றோம். எத்தனை கோடி கோடியாக நாம் சம்பாதித்தாலும் அனைத்து அலங்காரங்கான ஆடைகளையும் விட்டுவிட்டு வெறும் வெள்ளை துணியை எமக்கு போர்த்துவார்கள். எவ்வளவோ ஆடம்பரமான வாகனங்கள் ஒருபுறம் நின்றிருக்க அந்த சந்தூக் என்ற அந்த வாகனத்திலே நாம் பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றோம். எவ்வளவுதான் என்னை விட்டால் ஆளில்லை என்று நாம் எம்மை பெரியவர்களாக நினைத்து கொண்டாலும் அடுத்தவர்கள்தான் எம்மை அந்த கபரிலே கொண்டு போய் அடக்கம் செய்ய வேண்டும். அந்த கபரிலே எம்மை வைத்து விட்டால் ஒவ்வொரு நாளிக்கும் வெளிப்படையாக எம்முடைய உடம்புகளிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் காணாமல் போக ஆரம்பிக்கிறது. துர்நாற்றம் கிளம்புகிறது, வயிறு வெடிக்கிறது, நகங்கள் எல்லாம் சொரிந்து செல்கின்றன. இரண்டு மாதங்களிலே வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் அந்த கபிரிலே மிஞ்சி இருக்கின்றது. நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனை, இந்த உடம்பை வைத்துக் கொண்டுதான் இந்த உலகத்திலே நாம் அவ்வளவு பாடுபடுகிறோம். நாம் யாருக்காக எமது வாழ்நாளை செலவழிக்கின்றோமோ அந்த குடும்பத்தினர் கடைசி வரை எங்களை நினைத்துக் கொண்டிருப்பார்களா? அந்த 2 மாதங்களுக்குள் எமது குடும்பத்திலே எத்தனையோ சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்துவிடும். வருடங்கள் செல்கிற போது திடீரென்று எங்களுடைய யோசனை வரும், அவ்வளவுதான் இந்த உலகத்திலே எமக்குள்ள மதிப்பு. சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண் திறந்து பார்க்க கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கிறது, எங்கே வாழுகிறோம், எப்படி வாழுகிறோம், எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம், எமது கற்பனைகள் எந்த அளவு பொய்யாக இருக்கிறது, நிஜமான வாழ்க்கை அதற்காக நாம் என்ன செய்தோம் நாளை கபரிலே எம்மை வைக்கப்பட்டு விட்டதென்றால் அந்த சொர்க்கத்தையோ நரகத்தையோ எமக்கு பெற்றுத்தரும் வரைக்கும் இந்த உலகிலே நாம் செய்த அமல்கள் மட்டுமே எமக்கு துணையாக நிற்கப் போகின்றது. நாம் அல்லாஹ்விற்காக வாழ்ந்த வாழ்க்கைதான் நாளை அந்த கபரிலே மஹ்ஷரிலே சிராத் பாலத்திலே அனைத்திலும் எம்மை ஓட்டி செல்லவிருக்கிறது. நாம் அந்த மறுமை வாழ்க்கைக்காக வாழுகிறோமா? அதனை பற்றி நாம் சிந்திக்கிறோமா? ஏதோ ஒரு கோலத்திலே இந்த உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிற போது நாளை அந்த நரகம் கண் முன்னால் கொண்டு வரப்படும். அப்பொழுதுதான் மனிதன் நல்லுணர்வு பெறுவான், அப்பொழுதுதான் மனிதன் திருந்தி வாழ நினைப்பான், இதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை உணருவான். அந்த இடத்திலே அவனுக்கு ஏற்படும் நல்லறிவினால் என்ன கிடைக்கப் போகிறது? அப்போது அவன் சொல்லுவான், இதுதான் எனது நிஜமான வாழ்க்கை, இதற்காக நான் எதையாவது தயார் செய்திருக்க வேண்டுமே, எனக்காக உழைத்தேன், எனது மனைவி மக்களுக்காக உழைத்தேன், என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நான் எதையாவது செய்திருக்க வேண்டுமே, இது வல்லவா நிஜ வாழ்க்கை என்று மனிதன் புலம்புவான் என்று அல்லாஹ் இது பற்றி அதிகமான இடங்களிலே நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றான். எனவே அந்த மறுமை வந்த பிறகு நாம் கண் திறப்பதால் யாருக்கும் எந்த பிரயோஜனங்களும் கிடையாது. இந்த உலகிலே நாம் வாழுகிற போது நாம் கண் திறக்க வேண்டும். நடக்கக்கூடிய மரணங்கள் ஒவ்வொன்றும் எம்மை நல்வழிப்படுத்த வேண்டும். இந்த உலகத்திலே அந்த மறுமைக்காக ஒரு அழகான வாழ்க்கையை நாம் தயார் செய்ய வேண்டும். எப்பொழுது எம்முடைய தவணை எந்த சந்தர்ப்பத்திலே எங்கே எப்படி முடிவதாக அல்லாஹ் தீர்மானித்திருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அனைத்து உலகின் சோதனைகளும் முடிந்துவிட்டது. அந்த நிரந்தரமான வாழ்க்கையிலே நான் சுகம் அனுபவிக்கப் போகிறேன் என்ற ஒரு தெளிவான சிந்தனையோடு நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. அகூலு கவுலி ஹாதா வஅஸ்தகஃபிருல்லாஹ லீ வ